السلام عليكم ورحمة الله وبركاته.
شهادہ سلو کرکو مزیلا اب پیٹتا پوئی انشاءاللہ.
السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம சகோ விக்னேஷா சகோதரர் வந்து நம்ம நண்பர் இப்ராஹிமுடைய தோழர் சகோதரர். என்ன அவர் மாஷால்லா மார்க்கத்தை படித்து மார்க்கத்தை சொல்லி கொடுத்து நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துடுறேன், நான் களிமா சொல்கிறேன் அப்படின்னு இவரும் கேட்டிருக்கிறாரு. இன்னொரு சகோதரியும் என்கிட்ட வந்து நான் படிச்சுக்கிறேன் பாய், எனக்கு என்ன சொல்லித்தாங்க பாய், நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் பாய் அப்படின்னு இருக்கிறாங்க. சரியா, கொஞ்சம் லேட்டாக இன்றைக்கி கொஞ்சமாக படித்து இன்ஷால்லா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. அதனால சகோதர் இஸ்லாத்தை படிச்சுக்கிறாரு. இருந்தாலும் சின்ன ஒரு அறிமுகம், இஸ்லாமிய முக்கியமான மூன்று கொள்கையை நான் சொல்லிடுறேன். ஒன்னாவது வந்து, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாருமே இல்லை, கடவுள் வந்து ஒருத்தன் தான் இல்லையா, நீங்க நம்புறீல்ல. இது முதல் முக்கியமான கொள்கை. அவனுக்கு இணை துணை எதுவுமே இல்லை, அவனுக்கு வந்து மனைவி மக்கள் புள்ள குட்டிகள் எதுவுமே இல்லை. கடவுள் அல்லாஹ் ஒருவன் தான், அவன் எந்த தேவையும் அற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறவில்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் மாஷால்லா யாரும் எதுவுமே இல்லை. சரியா, அப்படிங்கிறது முதல் நம்பிக்கை, மாஷால்லா நம்புறாப்புல. ரெண்டாவது, நம்ம நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக நிறைய இறை சூதர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. இப்ராஹிம், இஸ்மாயில், இசஹாக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதில் இறுதி தூதராக முகமது நபி, நபிகள் நாயகம் வந்தாங்க. அவங்க பேர் வந்து முகமது, முகமது வந்தாங்க. அவங்கள வந்து இறைவனின் தூதர் நம்புறீங்களா? மாஷால்லா பாரக்கல்லா ஃபீக். மூணாவது வந்து, இம்மைக்கு பிறகு மறுமை வாழ்க்கை இருக்குது. நம்ம செய்யறது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டுக்கிறான், அல்லாஹ் பதிவு செய்யறான். நாளைக்கு வந்து நம்ம எல்லாம் இறந்து போன பிறகு எல்லாத்தையும் உயிர் ஊட்டி எழுப்புவோம், விசாரிப்போம். நம்ம செஞ்ச நன்மைக்கு பரிசாக சொர்க்கத்தை கொடுப்பான், பாவத்துக்கு தண்டனையா நரகத்தை கொடுப்பான் அப்படிங்கிற மறுமை வாழ்க்கை நம்புறீங்களா? இந்த மூணு அடிப்படையானது. இந்த மூன்றையும் நீங்கள் நம்பினால் நீங்க விக்னேஷ் இல்ல, நீங்க வந்து அப்துல்லா சரியா, அல்லது வேற வச்சுக்கிறோம் சரியா அப்படின்ட்டு முஸ்லீம். அப்ப மாஷால்லா முன்னாலே பேசிட்டோம், கீழே பேசிட்டு சும்மா இது உங்க அறிமுகத்துக்காக பேசிக்கிட்டோம். அப்ப நான் களிமா சொல்லி கொடுத்துட்றேன் சரியா. வாங்க இருந்துட்டுமா. மாஷால்லா அஷ்ஹது நீட சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். உட்கார்ந்துட்டா உட்கார்ந்துட்டா. இப்ப தம்பி நம்ம சொன்ன பத்தியலா, இத நீங்க தமிழ்லயும் சொல்லிருங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாருமே இல்லை என்றும், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய அடியாரும் என்று நான் உறுதியாக நம்பி சாட்சி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதான் நம்ம அரபில் சொன்ன பத்தியலா, அதுக்குரிய தமிழ் பொருள், தமிழ் பொருள் சரியா. மாஷால்லா, இதான் சகோருக்காக துவா செய்யுங்க. சகோருடைய அந்த ஈமானிய அந்த உறுதி, இம்மை வெற்றி, மறுமை வெற்றி, அது மாதிரி இந்த சகோர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு இப்ராஹிம் உள்பட யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்களுடைய ஹைராத்துகளுக்காக கண்டிப்பா துவா செய்யுங்க சரியா. சகோருடைய பேர் விக்னேஷ், பேர் வந்து முகமது மிசால் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், அப்படித்தானே தம்பி? அப்படின்டாப்புல உங்களுக்கு முகமதுக்கு அறுத்தம் தெரியும். முகது முகமதுன்னு சொன்னா அதிகமான புகழுக்கு தகுதியானவர், அதிகமாக புகழப்படக்கூடியவர். இது முகமது காலத்த. மிசால் அப்படின்னு சொன்னா முன்மாதிரியானவர். மிசாலுக்கு என்ன அர்த்தம்? முன்மாதிரியானவர். நீங்க வந்து பிற மக்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் இன்ஷால்லா சரியா. மாஷால்லா பாரக்கல்லா. துவா செய்யுங்க. இது மாதிரி நிறைய சகோதரர்கள் மாஷால்லா புதுசா இஸ்லாத்துக்கு வந்த பல சகோதரர்கள் நமக்கு முன்மாதிரி இருக்கிறாங்க. பெண்கள் கேள்விக்கு ஒரு நாலஞ்சுக்கு சொல்லிவிட்டு உங்க கேள்வி வந்துட்டோமா? பெண்களுடைய பழைய கேள்வி சரியா, சும்மா நாலஞ்சு கேள்வி சொல்லுங்க பாத்துக்கிறேன். என்னத்தா? சரி, ஹையர் 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 சுக்ரியா, ஜஸாகல்லாஹ் கைரா. போறோம், போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சீக்கிரம் சீக்கிரமா. முதல் கேள்வி பெண்கள்கிட்ட என்னன்னு சொன்னா, கருப்பு புர்காவை தவிர வேற கலர் புர்காவை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. மார்க்கெட் நம்ம பெண்களை வந்து கருப்பு புர்கா போடுறாங்கல்ல, அதனால இவங்க நினைச்சுக்கிட்டாங்க கருப்பு புர்கா தான் போடணும், வேற கலர் புர்கா வந்து போடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சூரத்து நூர் 24வது சூராவுடைய 31வது ஆயத்து, குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வ லா யுப்தீன ஸீனதஹுன்ன இல்லா மா தஹர மின்ஹா. நபியே, முஃமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய அழகை ஜீனத்தை என்ன செய்ய வேண்டாம், வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அழகை வந்து வெளியே காட்ட வேண்டாம், வெளியே போகும்போது அவங்க அழகை வந்து வெளியே காட்ட வேண்டாம் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அந்த அழகை மறைக்கிறதுக்கு இஸ்லாம் வந்து மூணு விஷயமா சொல்லுது. ஒண்ணு என்ன செய்யும் சொன்னா, முகம் முன் கையை தவிர பாக்கி உள்ள எல்லா பகுதிகளையும் மறைச்சிக்கிறான். புரிஞ்சா? அதுக்கு இந்த கலர்ல தான் போடணும் அப்படின்னு எந்த கலரும் மார்க்கத்துல இல்ல. கருப்பு தான் போடணும், பச்சை தான் போடணும், சிவப்பு தான் போடணும் அப்படி கிடையாது. ஆனா மொத்தமா என்ன செய்யணும், முகமுன் கையை தவிர பாக்கி பகுதிகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இது முதல்ல. அதுக்கு இன்னைக்கு வரக்கூடிய புருக்காக்களை பாத்தீங்கன்னா, புருக்காவுடைய நோக்கமே அழகை மறைக்க. புருக்காவுடைய நோக்கம் என்ன? அழகை மறைக்க. இன்னைக்கு வரக்கூடிய மாடர்ன் புருக்காவை பாத்தீங்கன்னா, அந்த அழகை இன்னும் மெருகூட்ட, புரிஞ்சா, அழகை வந்து இன்னும் மெருகூட்டி காட்டுறதுக்காக அங்கன இப்படி அப்படி முன்ன அடேங்கப்பா அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி உருக்காக்கை எல்லாம் வாங்காதிய, அப்படி போடுறது ஹராம். உங்க அழகை நீங்க மறைக்கணும், உங்க அழகை வந்து நீங்க மறைக்கணும். அது அத பற்றி வச்சுக்கிடுவோம். உங்க அழகை நீங்க மறைக்கணும், அதுக்குத்தான் உருக்காவே தவிர, உங்க அழகை மெருகூட்டி அதிகப்படுத்தி காட்டுவது வந்து அது தப்பு. அதனால மறைக்கிறதுக்கு எந்த கலர் இருந்தாலும், அது பச்சையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், கலரை பத்தி மார்க்கத்துல சொல்லல. நம்ம மக்கள் அதிகமா கருப்பு போடுறாங்க, எதை வச்சு கருப்பை செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா விஞ்ஞான பூர்வமா பாத்தீங்களாக்கே, கருப்பு வந்து வெயில் என்ன செய்யும், இழுத்து கொடுக்கும், அது இன்னும் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கு. புரியுதா? அது அல்லாத வேற கலர் வந்து அந்த அளவுக்கு இழுக்காது, அது என்னமோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால கருப்பு தான் போடணும் அப்படின்னு சட்டம் இல்ல. ஒண்ணு முழுசா மறைக்கணும். ரெண்டாவது, அந்த புருக்கா டைட்டா இருக்க கூடாது, உடம்புடைய அந்த கனபரிமாணத்தை காட்டும் அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த புருக்கா டைட்டான புருக்காவ இருக்க கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, கண்ணாடி மாதிரி உடம்பு இருக்கவங்க நேரம் கலர் பத்தியெல்லாம் அது என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. இப்ப நான் போட்டிருக்கிறேன் என் சட்டைக்கு, என் கலர் தெரியுமா உங்களுக்கு, இந்த கலர் எங்க தெரியும் உங்களுக்கு, இங்க தெரியுதா? ஒரு பேச்சுக்கு புண்ணு இருக்கு, இல்ல நல்லதா இருக்கு கையால் வந்து இல்ல, ஒரு புண்ணு இருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நம்ம எல்லாம் போடுற சட்டையெல்லாம் இப்படி முழுசா மறைச்சிருக்குதோ, அது மாதிரி கண்ணாடி மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, உள்ள தெரியாம இருக்கணும். அப்படி இந்த மூணு சரத்தோடு புர்கா போடுங்கள் அப்படிங்கிறது. சரியா? போட்டிருந்தாங்க, போட்டிருந்தாங்க, கரெக்ட் கரெக்ட். முன்னால இப்பவும் இருக்குது, இப்பவும் பச்சை பக்கா தான், அதுக்கு வெள்ளையும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. பெண்கள் வீட்டில் ஒரு அறையில் இருக்கலாமா? புரியுதா? இருக்கலாமா கூடாதா? கூடாது. சரியா? ஏத்திக்காப் எங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னா, பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஏத்திக்காப் இருக்கணும். அப்படின்னு நான் சொல்லல, நான் சொல்லல, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சூரத்துல் பக்கராத்தா 2வது சூரா ஆயத்து நம்பர் வந்து 187, 2ல 187. நம்ம ஊருக்குல போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா குசும் நம்ம ஊர்ல பண்ணுவாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏத்துக்காக இருக்க வேண்டும். எங்க இருக்க வேண்டும்? மசாஜிதுகள் பள்ளி வாசல்கள் ஏத்துக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே பள்ளிவாசல போயிட்டா ஏத்துக்காக இருந்தாங்க அப்படின்னு இருக்குது. ஒரு பள்ளிவாசல இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு வசதி இருந்தா நீங்க போய் இருங்க, இல்லாடி இருக்காதிய. வீட்டில் என்ன செய்ய ஏத்துக்காக இருக்க கூடாது. அப்புறம் பிறை 13, 14, 15 ரசூல் ஸல்லல்லாஹு நோன்பு வைத்ததாக நோன்பு வைத்ததை பின்பற்றி ஷாபான் பிறை 13, 14, 15 நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி வச்சா இது பராசு நோம்ப வந்துருமா? புரிஞ்சா? ரசூலுல்லா வந்து மாசம் மாசம் 3 நாள் நோம்பு வச்சாங்கல்ல, எந்த 3 நாள்? பிறை 13, 14, 15 வச்சாங்கல்ல. அதுல வந்து இந்த பராசு இரவு கொண்டாடக்கூடாது, பராசு நோம்பு வைக்க கூடாதுன்னு சொன்னேன்ல. நான் வந்து வழக்கமா எல்லா மாசமும் 13, 14, 15 நோம்பு வைப்பேன். அப்ப நான் அந்த ஷாபான்ல வச்சுட்டா 15 நோம்பு வச்சுட்டா அது பராசு நோம்பு வச்சிட்ட மாதிரி போயிருமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா போகாது. அல்லாவுக்கு எதை பார்ப்பான்? அந்த பள்ளிகள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அவர் என்ன செய்யணும் சொன்னா அந்த வீட்டை எங்க ஏத்திக்காவு பண்ண வைக்கிறாரோ அதை பத்திரம் போட்டு சரியா எழுதி இது ஏன் இது இல்ல அல்லாஹ்வுக்கு வக்ஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணா கூடும். புரியுதா? அப்படி இல்ல இரு ஆனா சொத்து எனக்கு தான் அப்படின்னா அது அல்லாஹ்வை ஏமாத்துவது. குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய சுன்னத்து என்ன? பெரிய கேள்வியா இருக்கியா? இது பெரிய கேள்விமா? என்ன என்ன செய்யறது மட்டும் என்ன? இந்த தலைப்பு ஒரு பயான் செஞ்சேன். ஜகாத் தொகை இந்த மாதத்திற்குள் தான் கொடுக்க வேண்டுமா அல்லது அடுத்த அடுத்த மாசம் கொடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. ஜகாத்ங்கிறது ஒரு பொருள் உங்க கைக்கு வந்து ஒரு வருஷம் பூர்த்தியானால் நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். இந்த வருஷம் ஒரு பொருளை நீங்க வாங்குறியே அப்படின்னு சொன்ன அந்த பொருளுக்கு அடுத்த வருஷம் இதே மாசத்துல என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும். நீங்க ரபியுல் அவ்வல்ல ஒரு பொருள் வாங்கினீங்க, ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான, சரி, ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு பொருளை அடுத்த வருஷம் ரபியுல் அவ்வல் மாசத்துல வாங்கினீங்கன்னு சொன்னா அதுக்கு எப்படி நீங்க ஜகாத் கொடுக்கணும்? அதுக்கு அடுத்த வருஷம் ரபியுல் அவ்வல் மாசத்துல அந்த ஒரு சொத்தை வாங்குறவங்களுக்கு அந்த சொத்தை நம்ம எந்த மாசத்துல வாங்குறோமோ அந்த மாசத்துல அடுத்த வருஷம் நீங்க ஜகாத் கொடுக்கணும். ரமலால தாங்கிறது கிடையாது. ஏன் நம்ம மக்கள் ரமலால பண்றாங்கன்னு சொன்னா ரமலான்ல பண்றது நன்மை கூடுதல். ஒரு சுன்னத்தான காரியத்துக்கு ஃபர்ஸ் நன்மை கிடைக்கும். சுன்னத்துக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ் நன்மை ரமலான்ல கிடைக்கும். நீங்க ஹஜ் பண்றீங்க, ஹஜ் சுன்னத்தா ஃபர்ஸா? ஹஜ் ஃபர்ஸ், சத்தியம் இல்லைல சரியா? ஹஜ் வந்து ஃபர்ஸ். உம்ரா பண்றீங்க, உம்ரா என்ன? சுன்னத்து. ரமலானில் நீங்கள் பண்ணக்கூடிய உம்ரா என்பது உம்ரா சுன்னத்து. ரமலானில் பண்ணக்கூடிய உம்ரா என்பது எதுக்கு நிகரானது? ஹஜ்ஜுக்கு நிகரான. அதுவும் ரசூலுல்லா கூட சேர்ந்து ஹஜ் பண்றாங்கல்ல, அதுக்கு நிகரானது அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஆனா ரமலான்ல ஒரு சுன்னத்தான காரியம் பண்ணாலே ஃபர்ஸுக்கு நிகரான அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதுக்காக இந்த மாசம் தேர்வு செஞ்சு பண்றாங்க. சரியா? ஹயர் எந்த இபாதத்துகள் மற்றும் செயல்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதாகும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த எவ்வாறு தொழுகை நியத்து வைக்க வேண்டும்? அல்லாவுக்கு நான் சுக்குர் பண்ண என்ன பண்ண அல்லாவுக்கு நான் சுக்குர் பண்ண முடியும், நன்றி செலுத்த முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது வந்து துழுவுங்க, 2 ரக்கா துழுவுங்க. அது அல்லாவுக்கு பிடிக்குமா? அதை விட அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமா நன்றி என்ன அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கு நீங்கள் உதவுவது. ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்வது, யாராவது படிப்புக்கு வழி இல்லாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு படிப்பு செலவு கொடுக்கறது, மருத்துவத்துக்கு வசதி இல்லாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மருத்துவம் செலவு கொடுக்கறது, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இருப்பாங்கல்ல அவங்களுக்கு உணவுக்கு தேவையான அரிசி மளிகை ஜமா போக்குவரத்துகள் வாங்கி கொடுக்கறது, இதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க துழுவுறதை விட, புரியுதா, துழுவுறதை விட இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி ஏழைகளுக்கு நீங்கள் நீங்க உதவி செய்யும் போது நீயத்து என்ன? எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இது செஞ்சு எல்லாம் அல்லாஹ், நான் உனக்கு சுக்ரு பண்ணி என்ன செய்யறேன், இந்த உதவி செய்யறேன். அதை நீயத்தில் நீங்க பண்ணுங்க. துளுவும் செய்யலாம், துளுவும் செய்யலாம், துளுகையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். அதான் சொல்ல வர்ற ரசூலி சல்லா அலி செல்லம் ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செய்தார்களே, கையேந்தி தௌபா செய்வது மட்டுமா வேறு ஏதேனும் உண்டான்னு கேட்கிறாங்க. ரசூலி சல்லா செல்லம் வந்து ஒரு நாளைக்கு 70 முறை, வேற ஒரு ஹதீஸ்ல வருது 100 முறை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னு இருக்குது, அது எப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லிய பத்தியெல்லாம், அஸ்தகஃபிருல்லாஹ் அதே என்ன அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது, அஸ்தகஃபிருல்லாஹ் 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 அஸ்தகஃபிருல்லாஹ், இது ஒவ்வொன்றும் சரியா அது நீங்க செய்யலாம். அல்லது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் செய்யலாம். நம்ம அம்மா அப்பா கேட்டாங்கல்ல, ரப்பனா வலம்னா அன்புசனா வயல்லம் சகசில்லனா வசரஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன் கேட்கலாம். அல்லாஹும்மா இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஃபு அன்னி கேட்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்மா ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்மா மக்ஃபிர்லி கேட்கலாம். இதுகளை நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதை தாண்டி அஸ்தகஃபிருல்லாஹ் 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 என்றும் நீங்கள் கேளுங்க. இது இது அல்லாஹ்வுடைய இஸ்திஃபார் கேட்கிறது வேற. தம்பி என்ன கேட்கிறாப்லனா, மாஷால்லா தபாரக்கல்லா, இந்த ஆர்வத்துக்கு பாராட்டு. எங்க வாப்பா அந்த பாக்கெட் மணி தர்றாங்க, என் செலவுக்கு காசு தர்றாங்க, அந்த காசுக்கு நான் ஜக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு தம்பி கேட்கிறாப்புல. அவருடைய அந்த இரையச்சம் அந்த ஆர்வத்துக்கு வந்து பாராட்டு. இதுல இன்னொன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, மாஷால்லா தபாரக்கல்லா ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அவங்க வாப்பா ஜாஸ்தியா காசு தர்றாங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நெஞ்ச காசுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லையிலப்பா, ஜக்காத் எவ்வளவு 87 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தா தான் மொய்து பாய்க்கு அல்லா வரக்கத்தை கேட்டோம். சரியா தம்பி, நீங்க வச்சுக்கிற கா நீங்க தனியா வந்துட்டு சொல்லுங்க, இங்க பேச வேண்டாம். சரியா, நீங்க 87 கிராம் தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் காசு வைத்திருந்தால் உங்கள்கிட்ட எவ்வளவு தெரியாது. சரியா, 87 கிராம் தான் சும்மா 70 ரூபாய் வரும், 6 லட்சம் வருமா, 6.5 லட்சம், 6.5 லட்சம் வருமா. அந்த 6.5 லட்சம் அந்த அளவுக்கு நீங்க கையில காசு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜகாத் நீங்க கொடுக்கணும். அதை விட கம்மியாக சொன்னா கொடுக்க தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை. மாஷால்லா நீங்க இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கறிய பத்தியலா, அவர் கேட்கறதை என்னமாச்சும் ஒன்று கொடுக்கணுங்கிற அந்த அந்த ஆர்வம் அந்த 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 நீயத்தை தான் கேட்கறிய. அதனால அது மீது ஜகாத்து கடமை இல்லை. உங்களால என்ன கொடுக்க நீங்க விரும்புறீங்களோ, அதை யாருக்கு கொடுக்க விரும்புறீங்களோ, ஏழைகள் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம இந்த மாதிரி பாக்கல, அவங்களுக்கு சாப்பாடா வாங்கி கொடுங்க, இல்ல அரிசி அரிசி மளிகை ஜாமான் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க, அது மாதிரி பண்ணுங்க இன்ஷால்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் பறக்க செய்வான், உங்க அம்மா பாப்பாவுக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான். அது நன்மை வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் கொடுப்பானோ அதே நன்மை உங்க அம்மாவுக்கும் உண்டு, உங்க பாப்பாவுக்கும் உண்டு. சரியாட்டா கேளுங்க ஜி. நல்ல கேள்வி, இந்த தண்ணி குடிச்சுக்கிறேன். சகோதரர் சிக்கந்தர் பாய் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது ஒரு கேள்வி கேட்டாரு, மாஷாலா நல்ல கேள்வி, மாஷாலா தபாரக்கெல்லாம் சூப்பர் கேள்வி, நான் நல்ல கேள்வின்னு சொன்னேன். நம்ம நண்பர் பாஷா சரியா கேட்டாலே நல்ல கேள்விதான் சரியா அப்படிங்கிறாரு. ஹைர் மாஷாலா சூப்பர் கேள்வி ஜி. அதாவது பாய், ஜக்காத்து வந்து தங்கத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, வெள்ளிக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. தங்கத்துக்கு ரசூலுல்லா சொல்றது வந்து 87 கிராம் தங்கம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாங்க, 87 கிராம். நீங்க கேட்கலாம், அந்த காலத்துல இந்த கிராம் கணக்கெல்லாம் இல்லதானே, அந்த காலத்து கணக்கு வேற, ரசூலுல்லா காலத்து கணக்கு வேற, இப்ப காலத்து கணக்கு வேற. ரசூலுல்லா காலத்துல வந்து 1 தீனார் அல்லது திருகம் கேள்விப்பட்டிருப்பிய, தீனாறு செலவு செஞ்சாங்க திருகம் கொடுத்தாங்க கேள்விப்பட்டிருப்பிய. தீனார் அப்படின்னு சொன்னா தங்க காசுன்னு அர்த்தம். நீங்க ஹதீஸ்ல படிக்கும் போது தீனார் அப்படிலாம் ஹதீஸ்ல வரும் சரியா. நீங்க தீனார் உடையுமே இது கோயிச்சு தீனார் நினைக்க கூடாது, புரியுதா? தீனார் என்ன, தங்க காசுன்னு அர்த்தம். திருகம் அப்படின்னு வரேன், திருகம்னா துபாய் காசு அப்படின்னு நினைக்க கூடாது. திருகம்டா என்ன, வெள்ளி காசு. நல்லா புரியுதா? ஹதீஸ்ல தீனார் என்றால் தங்க காசு, திருகம் என்றால் வெள்ளி காசு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட இருபது தீனார் இருந்தால், நம்ம வந்து நூத்துக்கு ரெண்டரை நூத்துக்கு ரெண்டரைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நூத்துக்கு ரெண்டரைன்னா ஹதீஸ் கிடையாது, நூத்துக்கு ரெண்டரைங்கிற ஹதீஸ் வந்து எங்கேயுமே கிடையாது. என்ன ஹதீஸ்ல என்ன இருக்கு சொல்லிடுறேன், உங்கள்கிட்ட இருபது தீனார் இருந்தால், தீனார் தங்க காசு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இருபது தீனார் இருந்தால் அரை தீனாரை ஜகாத்தாக கொடுத்து விடுங்கள், இருபதுக்கு அரை தீனாரை ஜகாத்தாக கொடுத்து விடுங்கள். இருபதுக்கும் கீழே உங்கள்கிட்ட தீனார் இருந்தா அது மேல என்ன கடமை இல்ல, ஜகாத்து கடமை இல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் தீனார் இருந்தாங்க இருபது இருந்தாங்க, இருபது தீனாருக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்க சொன்னாங்க, அரை தீனார், இருபதுக்கு அரை என்று சொன்னால் நாற்பதுக்கு ஒன்னு, அறுபதுக்கு ஒன்றரை, எண்பதுக்கு ரெண்டு, நூத்துக்கு ரெண்டரை. இதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. நம்ம ரசூலுல்லாஹ் இருபதுக்கு அரைந்தாங்க, நம்ம இன்னைக்கு வந்து நூத்துக்கு கணக்கு போடுறோம்ல, அதை வச்சு நூத்துக்கு ரெண்டரைன்னு சொல்லிட்டோம், புரியுதா? ரசூலுல்லாஹ் இருபது தீனார் வைத்துக் கொண்டா இருந்தால் அரை தீனாரை ஜகாத்தாக கொடுத்து விடுங்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இருபது தீனாரை இன்னைக்கு நம்ம கணக்கு போட்டோமாக்க, 87 கிராம், கிராம் கணக்குல போட்டோமாக்க 87 வருது. ஒரு தீனார் என்பது சுமார் 4.35 கிராம், சரியா 350 மில்லி கிராம். ஒரு தீனார் எவ்வளவு, என் பேச்சு புரியுது, புரிய மாதிரி பேசுறேன் சரியா, தங்கத்தை பத்தி பேசுனா நல்லா புரியும், தங்கம் காசு சரியா, ஒரு கிராம் தான் எவ்வளவு, ஒரு ஒரு தீனார் எவ்வளவு, 4.35 சரியா. அப்ப இந்த 20 தீனாரை இப்ப உள்ள கணக்குல கிராம் கணக்குல போட்டியலாக்க எவ்வளவு வரும், 87 கிராம் வரும், 87 கிராம் வரும். உலகத்துல உள்ள எல்லா காலகட்டத்திலையும் தங்கத்தை வச்சு தான் பொருளாதார மதிப்பு இருக்குது. பணம் அடிக்கணும், எதை வச்சு அடிப்போம், தங்கத்தை வச்சு தானே, நாட்டுடைய பணவீக்கம் போக்குவரத்து எல்லாம் ஏ டு ஸெட் தங்க தான், தங்க தான். இன்னைக்கு இல்ல, ரசூல்லாவுடைய காலத்திலையும் உலகத்தை இயக்கியது தங்கம், ரசூல்லாவுக்கு முந்தி உலகத்தை பொருளாதாரத்தை இயக்கியது தங்கம், எல்லாமே தங்க தான். அதனால ஜக்காத்துக்கு ரசூல்லா போட்ட கணக்கு தங்கத்தை தான் கணக்கு போட்டாங்களே தவிர வெள்ளியே கணக்கு போடல. வெள்ளி நீங்க தனியா வச்சுக்கிறீ அப்படின்னு சொன்னா, அதுக்கு ரசூல்லா சொன்னாங்க 200 திருகம் உங்கள்கிட்ட இருந்தா, அந்த திருகம்டா வெள்ளி, திருகம்டா வெள்ளி, 200 திருகம் உங்கள்கிட்ட இருந்துச்சாக்க நீங்க ஜக்காத்து கொடுங்க, அந்த 2.5% ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு இருக்குது, சரியா? அதாவது ஒரு திருகம் அப்படின்னு சொன்னா 3 கிராம், ஒரு திருகம் தான் எவ்வளவு, 3 கிராம். அப்ப 200 திருகம் சொன்னா எத்தனை கிராம், 600 கிராம். உங்கள்கிட்ட வெள்ளி 600 கிராமும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு அந்த காசுக்கு என்ன செய்யணும், 2.5% ஜக்காத்து கொடுக்க அந்த வெள்ளிக்கு. மற்றதுக்கு கணக்கெல்லாம் வந்து தங்க, தங்கத்தை வச்சுதான் கணக்கு, வெள்ளி வச்சு கணக்கு கிடையாது. ஓகே, ஆமா. இதுக்கு வர ஜக்காத்து வந்து தங்கத்துக்கு தனியா, வெள்ளிக்கு தனியா, ஆட்டுக்கு தனியா, மாட்டுக்கு தனியா, ஒட்டகத்துக்கு தனியா, விவசாய பொருளுக்கு தனியா. விவசாயத்துல வந்து நம்ம செலவு செஞ்சு பண்றோம் பத்தியெல்லாம், நம்ம செலவு செஞ்சு பண்ற விவசாயத்துக்கு தான் 2%, சாரி செலவு செஞ்ச பண்றதுக்கு வந்து 5%. செலவு செய்யாம வான பார்த்த பூமி இருக்கு பத்தியெல்லாம், அதுக்கு 10% ஜக்காத் கொடுக்கணும். நீங்க ரெண்டையும் கூட்டி கழிச்சு கூட்டணும், சரியா? இந்த தங்கத்தையும் அந்த வெள்ளியையும் கூட்டணும். கூட்டும் போது தங்க கணக்கு பிரகாரம் 87 கிராமை தொட்டு விட்டால், அந்த அமௌண்ட் 87 கிராமை தொட்டு விட்டால் அதன் மீது ஜக்காத் கடமையாகும். புரியுதா? வேற மசாலா தபாலக்கல நிறைய கை தூக்குற மாதிரி இருக்க, சரி ஒவ்வொன்றா வந்துருப்பேன். அந்த 4 பேர் தூக்கிருக்கிறாங்க, அந்த 4 ஒவ்வொன்றா வந்துடுறாங்க. தம்பி முதல்ல நீங்க, ரெண்டாவது நீங்க, மூணாவது தம்பி, நாலாவது அவர். இந்த 4 முடிச்சு போட்டு பெண்களை கேள்விக்கு போயிடுவேன், 4 போயிடுவேன் சார்லாம். சொல்லுங்க சார். ஆ கரெக்ட் கரெக்டு கரெக்டு. ஆ ஆ என்ன கேக்குறாரு சொன்னா, குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வஹி, வஹியா வஹி இல்லையா? குரானை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கொண்டான். ஹதீஸ் என்பது வஹியா வஹி இல்லையா? ஹதீஸ் என்பது வஹியா வஹி இல்லையா? வஹி. அந்த ஹதீஸ்ங்கிற வஹியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா? ஏற்றுக்கிட்டானா இல்லையா? என்ன சவுண்டே காணோம்? குர்ஆன் கேட்கலையோ? தெரியலையோ? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வஹி, அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். புரியுதா? குர்ஆன் இந்த ரெண்டுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும், நான் தலீல் தர தேவையில்லை, அப்படித்தானே? சரியா, கேட்ட சொல்லிடுவேன். அது மாதிரி ஹதீஸும் வஹி. ஹதீஸும் என்ன? வஹி. ஹதீஸ் வஹிங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஒரே ஒரு ஆதாரம் சூரத்து நிசா 4வது சூராவுல 113வது ஆயத்து 4 113 வன்ஸலல்லாஹு அலைகல் கிதாப வல் ஹிக்மத, அல்லாஹ் உங்கள் மீது கிதாப் இறக்கினான். கிதாப்னா குர்ஆன். வல் ஹிக்மத, மேலும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் உங்கள் மீது இறக்கினான். ஹிக்மத்னா என்ன? குர்ஆனுடைய விளக்க உரை. குர்ஆனுடைய விளக்க உரைனா என்ன? ஹதீஸ். புரியுதா? எப்படி கிதாபை அன்சல்னா அல்லாஹ் சொல்றானோ அதே வார்த்தையை தான் ஹிக்மா ஹதீஸுக்கு அல்லாஹ் சொல்றான். உங்கள் மீது நாம் குர்ஆனையும் இறக்கினோம், உங்கள் மீது ஹதீஸையும் நாமே இறக்கினோம். அப்ப ஹதீஸ் என்ன? அல்லாஹ்வுடைய வஹி. குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏத்துக்கிட்டது. சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூராவுல 9வது ஆயத்து, அப்படித்தானே சமது பாய்? ரைஸ் பாய் ஊர் போயிட்டாரோ? சரி, என்ன 15வது சூராவுல 9வது ஆயத்து, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன், இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம். அல்லாஹ் சொல்றானா குர்ஆனுக்கு? ஹதீஸுக்கு அல்லாஹ் சொல்றான், நான் ஹதீஸையும் பாதுகாப்பேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அது எங்க இருக்குன்னு சொன்னா சூரத்துல் கியாமா 75வது சூரா, 75வது சூராவுடைய 19வது ஆயத்து, 75ல் 19. நீங்கள் வேக வேகமாக கூடிய நாக்கை அசைக்க வேண்டாம், குர்ஆனை ஒன்று சேர்ப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் சொல்ற அல்லாஹ் சொல்றான், சும்மா இன்ன அலைனா பயானா, குர்ஆனுடைய பயானை பாதுகாப்பதும் நம்மீது பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. பயாண்டா என்ன? தெளிவுரை. பயாண்டா என்ன? ஒருத்தர் தெளிவா புரியற மாதிரி பேசா தான் போய் பயானு, புரியாத மாதிரி பேசா பேரு என்ன? இல்ல பயான் இல்ல, பயாண்டா தெளிவா பேசணும், எல்லாத்துக்கும் புரியணும், புரிய வைக்கணும், அதுக்கு பேர் தான் என்ன? பயான். குர்ஆனுக்கு பயான் எது? ஹதீஸ். சும்மா இன்ன அலைனா பயானா, இதனுடைய பயானை பாதுகாப்பதும் நம்மீது பொறுப்பு கடமையாக இருக்கிறது என்று பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் குர்ஆனுக்கு ஏத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ் ஹதீஸுக்கு ஏத்துக்கிட்டான். புரியுதா? இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஏன் ஹதீஸ்ல வந்து சஹி லைஃப் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். சரியா? அதுக்கு முன்னால நம்ம குர்ஆன்ல 30 ஜூஸ் 9 ஜூஸ் சொல்ல பத்தியலா, குர்ஆன்ல 40 ஜூஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்பதான் கேள்விப்படுறீங்களா? ஷியாக்கள் குர்ஆன் வச்சுக்கிறாங்கல்ல, அது 40 ஜூஸ் இருக்குது. புரியல? சரி, ஹயர். அப்ப அவங்க ஷியாக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க சொன்னா, இந்த ஆயத்துல குறிச்சுனா இதோட பெருசா இருக்கேன், அல்ஹம்து சூரா இதோட பெருசா இருக்கேன், இன்னும் பல சூராக்கள் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க குற்ற சாட்டு வைக்கிறாங்க, இந்த சூராவெல்லாம் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா புகழப்பட்ட சூராக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு புகழப்பட்ட, அல்லாஹ் புகழ்ந்து இந்த சூராவை இறக்கி வச்சுக்கிறான். ஆனால் அபூபக்கர் சித்தீக்குடைய காலத்துல குர்ஆன தொகுத்தாங்கல்ல சஹாபாக்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, வேணுமுண்டே இந்த சூராக்களை கட் பண்ணிட்டாங்க, 30 ஜூஸ் ஆக்கிட்டாங்க அப்படிங்கறது ஷியாக்கள் இன்றும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அவங்க இன்னைக்கு இந்த குர்ஆனை வச்சுக்கிறாங்க, சேர்த்து ஒரு 10 ஜூஸ் சேர்த்து வச்சுக்கிறாங்க. புரியுதா? அப்ப ஷியாக்கள் 40 ஜுஸ் வச்சிக்கிறனால குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கல நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அது 40 அதுதான் தப்பு, தப்பா பண்றாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய கலாம். கோடான கோடி ஹாஃபிஸாக்குடைய கல்வில இருக்குது, புரியுதா? இதான் இருக்குது, புரியுதா? அங்க குழப்பம் வந்தாலும் தெளிவு இருக்கா இல்லையா? அது மாதிரி ஹதீஸ்ல லைஃப்னு இருந்தாலே அதை இமாம்கள் இதெல்லாம் லைஃப் பலவீனம், இதெல்லாம் ஹதீஸ் இல்ல, இதான் கரெக்டான ஹதீஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்கல்ல, அப்ப இருக்கா இல்லையா? என்ன தம்பி உங்க மூஞ்ச பார்த்தா நீங்க நம்பல, மனசு ஒன்று இருக்குது, ஓப்பனா கேளுங்க, நான் ஓப்பனா வர்றேன். எனக்கு முக்கியமான கேள்வி, கேட்கறத வெளிப்படையா கேளுங்க. அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் சேலஞ்சு பண்றான். அல்லாஹ் சேலஞ்சு பண்ணால எல்லாரும் சேர்ந்து இது அல்லாஹ்வுடைய, இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிற ஞானத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான்ல, அதுவும் அதுவும் அல்லாஹ்னு கொடுத்தான். இப்ப நீங்க வந்து 40 நம்புறீங்களா? நம்பலையில இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹ் தானே. அப்ப அல்லாஹ் ஞானத்தை கொடுத்து இதை நம்பாதப்பா, இதை மட்டும் நம்பு கொடுத்துக்கிறான்ல. அது மாதிரி ஹதீஸுகள்லயும் அவங்க குழப்பம் பண்ணாங்க, குழப்பம் பண்ணிதான் இந்த லைஃப் போக்கு எல்லாம் வந்துச்சு. அது அந்த காலத்து இமாமுகள் என்ன பண்ணா, இதெல்லாம் வந்து ஹதீஸ் இல்ல, ரசூல்லா பேரால பொய் சொல்றாங்க, இட்டு கட்டிருக்கிறாங்க, இது ஹதீஸ் நம்பாதிய, இதான் ரசூல்லா சொன்னது, ஹதீஸ் நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க, பிரிச்சு வச்சுட்டாங்க. ஏன் நம்ப முடியல? நீங்க ஹதீஸ்ல உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதே சந்தேகம் குர்ஆனை வரணும், பேசாம இஸ்லாத்தோடு வெளியே போயிடணும். இதான் அது ஒண்ணு. இந்த ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் வைக்க கூடாது, வச்சா ரெண்டு காலையும் ஆற்றுல வைக்கணும், ரெண்டு காலையும் சேத்துல வைக்கணும், புரியுதா? இந்த கூலுக்கு ஆசை மீசைக்கு ஆசை இருக்க கூடாது. அப்ப இதுல குர்ஆனை எப்படி பிரிச்சாங்க? நீங்க இந்த ஹதீஸ்ல மட்டும் நிக்கிறீங்க, ஏன்னா இது பயங்கரமான கேள்வி, இது வந்து ஒரு மோசமான கேள்வி, மோசமான சிந்தனை, புரியுதா? இந்த சிந்தனை தான் மக்களை வழிகெடுத்து நரகத்தில் தள்ளுகிறார். அதனால தான் இதுக்கு நான் வெயிட் கொடுக்குறேன், புரியுதா? குர்ஆனை எப்படி பிரித்தாங்க? குர்ஆனை பிரித்தது யாரு? குர்ஆனை தொகுத்தது யாரு? சும்மா தொகுத்தாங்க, யார் தொகுத்தது? அதான் பிரச்சனை. அதாவது கல்வி இல்லாததான் பிரச்சனை காரணம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் குர்ஆனை தொகுக்கல, புரியுதா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே 25 பேர் காத்திபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் 25 பேர் இருந்தாங்க. அந்த 25 பேர் குர்ஆனை எழுதி வச்சிருந்தாங்க, 25 பேர் ஹாபிதுகளாக இருந்தாங்க, புரியுதா? இப்படி வச்சு அட்டை டு அட்டை பண்ணல, புரியுதா? இப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போன கையோடு அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்துல குர்ஆன் என்ன பட்டுருச்சு? தூக்கப்பட்டுருச்சு. புகார்ல வந்து ஜமுல் குர்ஆன், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு ஒரு பாடம் இருக்குது, அது எடுத்து படிச்சு பாருங்க. அபூபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்திலேயே குர்ஆன் என்ன செய்யப்பட்டுருச்சு? யாரால் தொகுக்கப்பட்டுச்சு? யாரால் தொகுக்கப்பட்டுச்சு? யாரால் தான்? அபூபக்கர் சேர்ந்து ஜைத் பின் சாப் எல்லாம் சேர்ந்து தொகுத்தாங்க. அதெல்லாம் சரி பார்த்து சஹாபாக்கள் பண்ணாங்க. அப்ப ரசூல் ஹயாத்தா இருந்தாங்களா? அபூபக்கர் சித்திக் காலத்துல ரசூல் ஹயாத்தா இருந்தாங்களா? இல்ல. ரசூல்லா மௌத்தா போன பிறகு அபூபக்கர் சித்திக்குடைய காலத்துல சஹாபாக்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க? குர்ஆன தொகுதி தான் குர்ஆண்டாங்க. அப்படியே அப்படி இல்லையா? அப்படித்தானே? அதே சஹாபாக்கள் தான், அதே சஹாபாக்கள் தான் ஹதீஸுகளையும் தொகுத்து இதுதான் ஹதீஸ், இதுக்கு மேல இப்ப எப்படி சொல்றது ஹதீஸ் இல்லை அப்படின்ட்டு அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது மாதிரி சஹாபாக்கள் தொகுத்தாங்க அப்படின்னு இருக்குதே புகாரிலே, அப்படி இருக்குதே. அதனால இது சம்பந்தமா நீங்க படிங்க முதல்ல, சரியா? படித்தா தான் உங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கும், அதுக்கப்புறம் கரெக்டான சிந்தனை கிடைக்கும். புரியுது, புரியுது. நான் எது கேட்கறேன்னா, பல பேர் வந்து இப்படி சில விஷங்களை விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் வஹி ஹதீஸ் வஹி இல்ல, குர்ஆனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்ல ஏத்துக்கிட்டான், ஹதீச பாதுகாப்பு பொறுப்பு அல்ல, ஏத்துக்கல ஹதீச எக்கச்சக்கமா சரி லைஃப் அப்படிலாம் குழப்பம் இருக்குது, பேசாம குரான் மட்டும் போதும். இப்படி சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது, இருக்க உங்களை சொல்ல தம்பி, உங்களை சொல்லல, இப்படி இருக்குது. அதை நோக்கி போறதுக்கு இந்த சிந்தனை காரணமா போயிருது. இன்னைக்கு முதல் படி திருப்பிய நாலாவது பத்தாவது படிக்கு போயிருவிய, அல்ல உங்களை பாதுகாக்கணும். அதனால இது விஷயமா நீங்க படிங்க, முதல்ல படிச்சாத்தான் இல்முதான் ஹிதாயத்துக்கு காரணமா இருக்கும், அறியாமை என்பது வழிகளுக்கு காரணமா இருக்கும். அதனால அறிவை தேடுங்கள், அறிவை தேடினா ஹிதாயத்து கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே தம்பி, அதான் சொல்லிட்டேன தம்பி, கிவலா பக்கம்லாம் கால நீட்டல அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லவங்கலாம் கிடையாது. உங்க வீடு எந்த ரூம் சைஸ்ல இருக்குதோ, எங்கிட்ட உங்களுக்கு கட்டில் போட முடியுதோ, அங்கிட்ட நீங்க கட்டில் போட்டுக்கிட்டு காலை நீட்டிக்கலாம் தாராளமா. இன்னும் சொல்ல போனா இந்த மலஜலம் கழிப்பதற்கு பத்தியெல்லாம் அதை கூட கிபலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ வேண்டாம் ஹதீஸ் இருக்குது. அது வீட்டில் உள்ள பாத்ரூம் கிடையாது, அது வெளியே போயிருக்கிற பத்தியெல்லாம் ரசூல காலத்துல வந்து வெளியே போயிருந்தாங்க, அந்த ஓபன் ஓபன் கிரவுண்டு அங்க போய் தான் கிபலாவை முன்னோக்கி பின்னோக்கி இருக்க கூடாது. தவிர இப்ப நம்ம பாத்ரூம் நாலு பக்கத்துல செவத்துல அடைச்சு வச்சிருக்குது, அது கூட உங்க வீட்டுடைய வசதி என்னவோ அது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹுடைய கடைசி மனைவி யாரு? கடைசி மனைவி யாரு? கரெக்ட் ஐயா, ரசூலுல்லாஹுடைய கடைசி மனைவி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க இப்னு அப்பாஸ்க்கு யாரு? சின்னம்மா, ஹாலா. புரியுதா? மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபலாவை முன்னோக்கி யூரின் போனார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. சரியா? ஏன் அது நாலு பக்கம் அடைச்சிருந்துச்சு, அந்த அடைக்கப்பட்ட பகுதியில போனாங்க அப்படி இருக்குது. அதனால அது கூட தப்பு கிடையாது. ஓகே, சொல்லுமா, ஒரு பெண்களுக்கு ரெண்டு கொடுத்துறேன். தந்தை தன்னுடைய சொத்தில் இருந்து மகன் மகளுக்கு சொத்து எப்படி பிரிப்பது? நான் அன்னைக்கே சொன்னு பெண்ணுட்டாங்க, தந்தை தன்னுடைய சொத்தில் இருந்து மகன் மகளுக்கு எப்படி பிரிப்பது? சரியா? இதுல எனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொன்னா, அந்த தந்தை இருக்கிறார்ல, அவருக்கு உம்மா இருக்கிறாங்களா, அவருக்கு வாப்பா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்களா, சரியா? எனக்கு அந்த லிஸ்ட்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் நான் கரெக்டா கணக்கு போட்டு பண்ண முடியும். ஹையர், நீங்க அதெல்லாம் சொல்லாம பொத்தாம் பொதுவா கேட்கறனால இவங்க வந்து தந்தைக்கு கொடுக்க வேண்டிய சொத்து கொடுத்து, தாய்க்கு கொடுக்க வேண்டிய சொத்து கொடுத்து, மனைவிக்கு சொத்து வேண்டிய கொடுக்க அந்த அளவு இருக்குது, அதை சொத்தை கொடுத்து அப்புறம் உள்ள மிச்ச சொத்து இருக்கு பத்தியெல்லாம், அந்த மிச்ச சொத்துல மூணில் ரெண்டு பகுதிய மகனுக்கும் ஒரு பகுதிய மகளுக்கும் கொடுக்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா சூரத்து நிசா உடைய 11வது ஆயத்தை படிச்சு பாருங்க. 4வது சூராவுல 11வது ஆயத்துல பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து அல்லாஹ் வசியத்து பண்றா, மகனுக்கு வந்து ரெண்டு பங்கு, மகளுக்கு என்ன ஒரு பங்கு, ரெண்டு மகளுக்கு என்ன பங்கோ அந்த பங்கு ஒரு மகனுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால மகனுக்கு ரெண்டு பங்கு, மகளுக்கு ஒரு பங்கு, வர யார் யார் இருக்கிறாங்கன்னா எனக்கு சொன்னாதான் நான் முழுசா சொல்ல முடியும். மகள் மகள் மூத்தா போயிட்டாங்களோ, மகள் மூத்தா மகன் இருக்கிறாப்ல, பங்கு இல்லைங்கிறாங்க, என்ன பண்றது? நல்ல கேள்வி. சரியா? என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு மகன், ஒரு மகன், ஒரு மகள். வாப்பா இருக்கும் போதே மகள் மூத்தா போயிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் வாப்பா மூத்தா பண்ணாரு. அப்ப சொல்றாங்க, தந்தையுடைய என்ன தாத்தாவுடைய சொத்துல பேத்திக்கு வந்து பங்கு இல்லை அப்படித்தானே, அப்படி சொல்றாங்களே அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தந்தை இருக்கும் போதே மகள், அல்லாஹ் வந்து ஒரு கதவை அடைக்கிறான், இன்னொரு கதவை அல்லாஹ் திறக்கிறான். சரியா? அப்படின்னு மகள் மூத்தா போயிட்டா அந்த தந்தை என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த மகள் சம்பந்தப்பட்ட பிள்ளைக்கு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வசியத்து பண்ணணும். வசியத்துனா, என்னுடைய சொத்துல மூணுல ஒரு பகுதிய உங்களுக்கு நான் தந்துடுறேன், அதிகப்படியா அதிகப்படியா மூணுல ஒரு பகுதி, குறைச்சது அவர் இஷ்டம், ஆனா அதிகப்படியா எவ்வளவு செஞ்சிடனே, மூணுல ஒரு பகுதி நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு வசியத்தின வாக்குறுதி கொடுக்கணும். கொடுத்துட்டு இவர் மூத்தா பையன் நினைக்கிறேன், மூத்தா பையன் சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால முதல்ல அந்த சொத்தை வந்து அவருடைய கஃன் தஃபனுக்கு வச்சு செலவு செய்யணும், ரெண்டாவது கடன் அடைக்கணும், மூணாவது வசியத்து பண்ணால வாக்குறுதி கொடுத்தார்ல இந்த வாக்குறுதி அந்த மகளுடைய பிள்ளைக்கு வச்சிருப்பார்ல அதுக்கு என்ன செய்யணும், மூணுல ஒரு பகுதி எடுத்து கொடுத்துடணும். அப்புறம் மிச்சம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சுதான் என்ன செய்யணும், மகனை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தா கரெக்டா இருக்கு. மூணுல ஒரு பகுதி கொடுத்தாச்சா, மூணுல ரெண்டு பகுதி மகனுக்கு போயிடும், அப்ப மூணில் கரெக்டா அல்லாஹ் சொல்றமா கணக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி மௌத்தா போயிட்டா தந்தைமார்கள் வந்து இந்த வேலையை செய்யணும், இந்த வசியத்து பண்ணக்கூடிய வேலையை செய்யணும். நிறைய பேருக்கு இந்த சட்டம் தெரியாதனால பண்ண மாட்டேங்கிறாங்க, அதை பண்ணணும், பண்ணுவது சிறந்தது, பண்ணுவது சிறந்தது. வைஃபுக்கு ஏன் கேக்குறீங்க, அப்புறம் கொடுத்துருவோமே. வைஃபுக்கு எப்ப எவ்வளவு சொத்து, வைஃபுக்கு எவ்வளவு தான் கொடுக்கணும், மொத்த சொத்தையும் கொடுத்து போயிட வேண்டியதான் அப்படித்தானதா. அதாவது ஒய்ஃபுக்கு எவ்வளோனா பிள்ளைங்க இருந்தா எட்டுல ஒரு பங்கு, பிள்ளைங்க இருந்தா எட்டுல ஒரு பங்கு, பிள்ளைங்க இல்லைன்னா நாலுல ஒரு பங்கு. என்னத்தா எனக்கு தெரியும் சரியா, நீ ஒரு நாளைக்கு வாங்க நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்க, பெரிய கேள்வி இது சரியா, நான் தனியா வகுப்பு எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ஹையர். ஆ கேளுமா கேளுமா, அங்கேதான் அலக்கசன ரசுவா இருக்குதா எனக்கு பக்கியில இருக்கு தெரியோ. சரி சரி உட்காரு உட்காரு. தம்பி என்ன கேக்குறான் சொன்னா, ரசூல்லாவுடைய கபரிஸ்தான் ஏன் ஜன்னத்துல் பக்கியில இருக்குது, இதனை கேக்குறா தம்பி, இதனை கேக்குறா. ரசூல்லா முதல்ல ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லுவதே தவறு சரியா. அந்த ஜன்னத்துல் பக்கீ ஜன்னத்துல் பக்கீ சொல்றாங்கல்ல, அது அப்படி அப்படி இல்ல, அது பக்கீ என்றா தோட்டம் அர்த்தம். பக்கீவுல் கருக்காது அந்த கபரிஸ்தானுக்கு பேர் வந்து ஹதீஸ் பிரகார பக்கீவுல் கருக்காது. இதுதான் அந்த 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 ஜன்னத்து பக்கின் சொல்றாங்கல்ல அதுக்கு நெசமான பேர் வந்து பக்கியுல் கருக்காஜ் சரியா. தம்பி கொஞ்சம் 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 தம்பியை பார்க்கணும்ல நான் சரியா. ஒண்ணு ரெண்டாவது ரசூலுல்லாவுடைய கபரிஸ்தான் வந்து அந்த தோட்டத்தில் அங்க இல்ல, அங்க இல்ல, நீ தெரியாம சொல்ற. ரசூலுல்லாவுடைய கபூர் எங்க இருக்குன்னு சொன்னா, நபிமார்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது, நம்ம எல்லாம் மோசா போயிட்டா எங்கேயும் அடக்கம் செய்யலாம், ஆனா ஒரு நபி எங்க மூசா போறாரோ அங்கே தான் அடக்கம் செய்யணும். இது நபிமார்களுக்குரிய தனி சட்டம். ரசூல்லா எங்க மூசா போனாங்க, ஆயிஷா நாயுடைய வீடு, அது ரசூல்லா கரெக்ட் தான், ரசூல்லா வீடு அது ஆயிஷா நாயுடு கொடுக்கப்பட்ட வீடு, அங்கேதான் மூசா போனாங்க, அந்த வீட்டுலதான் அடக்கம் செஞ்சாங்க சரியா. அங்க இல்ல புரியுதா, ஆயிஷா நாயுடைய வீடு எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, எவ்வளவு பெருசு, எவ்வளவு பெருசு பாய், கரெக்டா பத்துக்கு பத்து, பத்து அடி நீளம் பத்து அடி அகலம். யாருடைய வீடு, ஆயிஷானாவுடைய வீடு. ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க, ரசூல்லா எங்க நடக்க மாட்டாங்கன்னு சொன்னா, ஒரு பேசிக்கிட்டு வைக்கிறேன், இது ஆயிஷானா வீடு வைக்கலாம் பத்துக்கு பத்து. ரசூல்லாவே இந்த வீட்டுல இந்த லெப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லெப்ட் மூளை இங்கன தான் ரசூல்லாவுடைய கபர் இருக்கும் சரியா. மூணு அடி அகலம் ஆறு அடி நீளம் இருக்கும். அப்புறம் மிச்ச பகுதி இருக்கு பாத்தீங்களா, மிச்சம் ஒரு எவ்வளவு இருக்குது, ஏழு அடி அகலம் இருக்கேன், இங்கிட்ட நீளம் பத்து அடி இருக்கேன். இதுக்குள்ளத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டே கால் வருஷம் இருந்தாங்க, அவ்வளவுதான், பத்து அடி கூட கிடையாது. அபூபக்கர் சித்திக் மௌத்தா போயிட்டாங்க, மௌத்தா போன உடனே அவங்க எங்க இங்க அடக்கம் பண்ணாங்க, ரசூல்லாவுக்கு பக்கத்துலனா நம்ம அடக்கம் பண்ற மாதிரி வரிசையை அடக்கம் பண்ணல புரியுதா, நம்ம அந்த நம்ம கவசம் வரிசையை பண்ண அப்படி பண்ணல, எப்படி பண்ணாங்கன்னு சொன்னா, ரசூல்லா இங்க அடக்கம் பண்ணாங்களா ஒரு அரை அடி விட்டுட்டாங்க, ஏன்னா அந்த கபூரை ஊட்டி தோண்ட முடியாதுல, நம்ம அப்படிதான் செய்வோம், கொஞ்சம் இடம் விட்டுதான் தோண்டுவோம். ஒரு அரை அடி விட்டுட்டாங்க, விட்டுட்டு மூணு அடி தோன்றாங்க. எப்படி தோன்றாங்கன்னு சொன்னா, ரசூல்லாவுடைய தலை கிட்ட இங்க கபரை தோண்டாம ரசூல்லாவுடைய நெஞ்சு கிட்ட தோன்றாங்க. எப்படி தோன்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலே இதை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வருது, புரிஞ்சா? ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நம்ம அடக்கத்துல கூட நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு நிகர் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட நம்ம கீழே தான், ஆனா ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் இறக்கி வச்சிருவோம், புரிஞ்சா? அப்படின்னு தலைமாடு இங்க, அவ்வக்க தலைமாடு இங்க இருக்காதே, அவ்வக்க தலைமாடு இங்க இருக்கேன், கொஞ்சம் கீழே ரசூலுல்லாஹ் நெஞ்சுகிட்ட இருக்கும், அங்க நடக்க மாட்டாங்க. மித்த பகுதியை பாத்தீங்களாக்கேன், ஒரு 3 அடி தான் இருக்குது பாக்கி, சரியா? இங்கிட்டு 3 அடி, நீளம் வந்து 10 அடி. இதுக்குள்ளதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 5.5 வருஷமா இருந்தாங்க. ஒரு 3 அடி பாய், 3 அடி நீளம் மட்டும் 10 அடி. இதுக்குள்ள 1 நாள் 2 நாள் கிடையாது, எத்தனை நாள் இருந்தாங்க? 5.5 வருஷமா இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்க, அந்த 3 அடி வந்து என்னுடைய கபூர ஆசனம். ஏன்னா பக்கத்துல எங்க வாப்பா அவபக்க சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு பக்கத்துல எங்க கணவர் ரசூல் சாஸ்திரம், அதுக்கிட்ட என் கபூர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு போய் கேட்டதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க, அவங்களை அங்க நடக்க மாட்டாங்க. அவபக்க சித்திக்குடைய தலை வந்து எங்கன்னு சொன்னா, உமருடைய தலை மாடு எங்கன்னு சொன்னா, அவபக்க சித்திக்குடைய நெஞ்சு இருக்கு பத்தியெல்லாம் அங்கேதான் இருக்கு. இங்க பாத்தியெல்லாம், இங்க ரசூல்லாவுடைய தலை, இங்க அவபக்க சித்திக்குடைய தலை, இங்க என்ன உமர் பின் கத்தாபுடைய தலை, தலைமாரி இப்படித்தான் வரும், இப்படி வராது, புரியுதா? இப்படிதான் ஹதீஸ் இருக்கு, வரலாறு கேட்டு வர அதுல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? கேளுங்கத்தா. நீங்க காருங்கிறது வந்து எத்த கார் வச்சுக்கிறியா, அதுக்கு ஜகாத் இல்ல. ஹதீஸ் லா ஜகாத் ஃபில் முஸ்தஅமல், உங்க சொந்த பயன்பாட்டுக்காக உள்ள வீடு உள்ள வாகனத்திற்கு ஜகாத் இல்லை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது, அதுக்கு கொடுக்க தேவையில்லை. நீங்க 2வது கார் வாங்கி வாடகைக்கு ஊட்டியேன்னு சொன்னா அந்த கார் மீது ஜகாத் கடமை. உங்க சொந்தமா வச்சுக்கிறீங்க பத்தியெல்லாம் அதன் மீது ஜகாத் இல்லை. பெண்களுக்கு ஒரு ஒரு 5 நிமிஷம் மட்டும், 2:40 உங்களை எல்லாம் விட்டுடுறேன், பில் அடிச்சிருவோம், சரியா? மன மாஷால்லா தபாரக்கல்லா, இவங்க நேரம் உட்கார்ந்து அமைதியா கேட்கறதே பெரிய விஷயம். அப்படியா? நான் ஒரு பெண்கள் ஒரு கடைசி அவங்கள்ட்ட வச்சிடறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள் நாஃபிஸாத்துல் அக்கல் என்று எதை வைத்து கூறப்பட்டுள்ளது? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் அவர்களை எப்படி கையாள வேண்டும்? பெண்கள் வந்து நாஃபிஸாத்துல் அக்கல் அறிவில் குறைந்தவர்கள், சரியா? அப்படின்னு எதை வைத்து கூறப்பட்டுள்ளது அப்படி கேட்கிறாங்க. பெண்கள் வந்து அறிவில் குறைந்தவர்களா கூடியவர்களா, சரியா? ஹதீஸ் பிரகாரம் பெண்கள் அறிவில் குறைந்தவர்கள் அப்படி ஹதீஸ் இருக்கு, சரியா? அப்ப நீங்க கேட்கலாம், அந்த பப்ளிக்ல எல்லாம் வந்து 10th பிளஸ் 1 பிளஸ் 2 ல பொம்பளை பிள்ளைகள் ஜாஸ்தியான மார்க் வாங்குது, பசங்க வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு, அதுக்கு காரணம் பொண்ணுகள் வந்து புக்கையே சுத்தும், இவ சுத்துறது வேற, புரியுதா? அந்த கவனம் வந்து புக்குக்குள்ள போனிச்சு அப்படின்னு சொன்னா அவங்கள விட மார்க் ஜாஸ்தியா வாங்கிடுவான். இங்க கவனம் வேறக்குள்ள போறனால இவன் வந்து மார்க் கம்மியா வாங்குறான். ஆனா இயற்கையில வந்து பெண்ணை விட ஆண்களுக்கு அல்லாஹ் அறிவை அதிகமாக கொடுத்திருக்கிறான். இயற்கையில முடிவெடுக்கக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி, அதெல்லாம் பெண்களை விட ஒரு படி மேல யாரு? ஆண். அப்படியே குர்ஆனும் சொல்லுது, ஹதீஸும் சொல்லுது, சரியா? அதனால தான் இந்த சாட்சி சொல்றோம் பத்தியெல்லாம், சாட்சி வந்து 2 ஆண்களை சாட்சியா வச்சுக்கிறேன்னா கேட்டதுக்கு, நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு ஆண் இருக்கிறாரு, அப்புறம் 2வது ஆண் இல்லாம ஒரு பெண் இருந்தா ஒரு பெண் சாட்சி வரக்கூடாது, என்ன செய்யணும்? 2 பெண்கள், ஒரு ஆண், 2 பெண்கள். அப்ப 2 பெண்களுக்கு நிகரானவன் ஒரு ஆண், 2 பெண்களுக்கு நிகரானவன் அமல்கள்ல குறைஞ்சது. காரணம் இந்த மாத விளக்கு டயத்துல எல்லாம் வந்து சொல்லுவ முடியாது, நோம்பு வைக்க முடியாது, போக முடியாது, அதுக்கெல்லாம் அமல்கள் வந்து குறைஞ்சு போயிடும். அறிவிலையும் கொஞ்சம் அவசரப்படுவாங்க, வேகப்படுவாங்க, அதுல வந்து அல்லாஹ் படைச்சிக்கிறது, அல்லாஹ் படைச்சிக்கிறது அப்படித்தான் வச்சுக்கிறான். டாக்டர் தான் என்னைய விட தெளிவா சொல்லுவாங்க. ஆச்சிக்கு டாக்டரை பார்த்தேன் இஷா தொழுகையில, நீங்க இந்த அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்கல்ல, அதுல ஒவ்வொரு விஷயத்திலும் ஆணுக்கு ஒன்று இருக்கு, பெண்ணுக்கு ஒன்று, ஆணுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கேன், பெண்ணுக்குன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, எல்லாமே கம்மி, இதை கம்மி அப்படிதான் இருக்கும். புரிஞ்சா? அப்படித்தான், அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அப்படித்தான் அல்லாஹ்வுடைய படைப்பு, அப்படித்தான். அப்ப கேட்கிறாங்க, அப்ப அறிவில் குறைந்தவர்கள் பெண்கள் சொன்னா அந்த பெண்களை எப்படி கையாளுவது அப்படின்ட்டு ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டும். சரியா? ஏன்னா பெண்கள் வந்து வளைந்த எலும்பை போன்றவர்கள். அல்லாஹ் வளைஞ்சு போன ஆதம் நபியுடைய எலும்பு இருக்குல்ல, விழா எலும்பு, அது வளைஞ்சிருக்குல்ல, அதுலேருந்து அல்லாஹ் ஹவாவை படைச்சான். அதனால வளைந்த எலும்பு மாதிரி அதை நேரா நிமித்தினு வைங்களேன், டக்கு நிமித்த உடஞ்சு போயிடும். அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணன. அது மாதிரி படிப்படியா தட்டி கொடுத்து ஒவ்வொன்னுக்கு ஒரு கால அளவு வச்சுக்கிறேன். இதை மாத்துறதுக்கு ஒரு 3 மாசம், அதை மாத்த ஒரு 6 மாசம், இதை மாத்த 1 வருஷம். இந்த தொலைநோக்கி திட்டம் இருக்குல்ல அப்துல் இஸ்மாயில் பாய், அந்த தொலைநோக்கி திட்டமிட்டு சரியா அப்படி நீங்க காரியத்தை நகர்த்தியன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே இன்பகரமாக சொர்க்கமா இருக்கும். நீங்க தடாலடி மாற்றத்தை பண்ணீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையே நரகமா போயிடும். அதனால பெண்களை கையாளுவதுங்கிறது வந்து நான் ஏற்கனவே, அது ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள, அது படிச்சுலாம் தர முடியாது, உங்களோடக்கா தெரியணும். எப்ப பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு, நம்ம 2 வார்த்தை சொல்லுவோம், அவங்க 20 வார்த்தை பேசுவாங்க. புரியுதா? அந்த 20 வார்த்தையும் அமைதியா கேட்டுக்கிறணும். ஏசுனா பேசக்கூடாது, சொன்னதே திருப்பி சொல்லுவாங்க, அதையும் காதல வாங்கிக்கிறனே. நம்ம வந்து காரியம் பெருசா வீரியம் பெருசாங்குவாங்க இல்ல, அப்ப காரியம் தான் பெருசுன்னு போகணுமே தவிர வீரியம் பெருசுன்னு போனமா தோத்து போயிருவோம். அது மாதிரி அவங்களை ரொம்ப ரொம்ப நாசூக்கா கையாண்டமாக்கேன், நம்ம இன்ஷாலா சரியாயிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி, ஒரே கேள்விமா, ஒரு மகன் தன் தாய்க்கு செலவுக்காக மாத பணம் கொடுப்பது கடமையா, அல்லது தாய்க்கு கொடுக்கும் கிஃப்டா, ஏனெனில் அந்த தாய்க்கு அவரது கணவர் செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆதாரத்துடன் கூறவும். சரியா? ஒரு பெண், ஒரு மகன் வந்து தாய்க்கு வந்து செலவு செய்யணுமா, கடமையா கடமை இல்லையா அப்படி கேக்குறாங்க. சரியா? கடமையா கடமை இல்லையா? கட்டாய கடமை, கட்டாய கடமை. தாய்க்கு வந்து வீட்டுக்காரர் இருக்கிறாங்களோ இல்லையோ, இவருக்கு வாப்பா, சரியா, வாப்பா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா உங்க கடமை, கூட பெத்தாங்கள வளர்த்தாங்கல்ல, நீங்க என்ன செய்யணும், உங்க கடமையை நீங்க செய்யணும், அது கண்டிப்பான கடமை. சூரத்துல் பக்கராவுடைய 215, சரியா, அதுல அல்லாஹ் சொல்றான், அவங்க செலவு செய்யறத பத்தி கேள்வி கேட்கறாங்க. எஸ் அருணக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்து மின் ஹைரின் ஃபலில் வாலிதைனி, ஃபலில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீனி வபினி ஸபீல். சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் தூங்குறியலா இல்லையான்னு பாத்துக்கிட்டேன், புரிஞ்சா? 2வது அத்தியாயத்தின் 215வது ஆயத்து, நீங்க செய்யக்கூடிய செலவுகள்ல முதல் செலவு, முதல் கடமை யாருக்கு செய்யணும் சொன்னா, யாருக்கு செய்யணும், உங்க அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க செய்யணும். பெண்கள் கேள்வியை முடிச்சிடறேன், கடை ஆண்கள் கேள்வியில் கடைசி கேள்வி, பையனை ஒட்டி மொட்டை அடிக்கிறதா பரன்மலையில போய், சரி முடியல வந்துருச்சு ஜெயிச்சாங்க, ஏத்தா முடிச்சிடறேன், ஒரு ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன், துவா ஒரு போய்க்கலாம். என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, இந்த பிராணமலையில போய் மொட்டையடிக்கிறேன்னு சொன்னியல, ஏன் பேரா குழந்தை, மகன் ஊட்டோ மகள், மகள் ஊட்டு, மகள் ஊட்டு பேரா குழந்தை, அது கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் இல்லை தானே, அது வீட்டுக்காரரு அந்த கண்ட்ரோல் மாறி போயிருவாங்கல்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, அங்க போய் தான் பிராண மலையில போய் தான் மொட்டை அடித்தாங்க, சிறுக்கு தான் பண்ணாங்க, அந்த பாவம் என்னையும் சாருமா இல்லையா அப்படிங்கிறாங்க. அந்த பாவத்துக்குலாம் நீங்க காரணம் இல்லை, உங்களை சாராது. நீங்க எப்ப நீங்க காரணமா போவீங்கன்னு சொன்னா, பிராணம் போய் மொட்டை அடி, நல்லது பறக்கத்து அப்படின்னு சொல்லியிருந்தா பாவம் உங்களுக்கு வந்துடும். நீங்க வேணாம்னு சொல்லியிருக்க அவங்க மீறி போறாங்கன்னு சொன்னா, அந்த பாவத்துக்கு அவங்க தான் அல்லாட போய் ஜவாபு சொல்லணுமே தவிர, உங்களுக்கு அந்த பாவத்துக்கு எல் அளவுக்கும் எல் முனை அளவுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க வாயால் கருத்துட்டீல்ல, கல பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லை, பிள்ளைக்கு சம்பந்தம் இல்லை, யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் காரணம் இது. என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, உங்க சீட்டு வந்து நான் கையில பத்திரமா அமானதமா வச்சுக்கிறேன். நாளைக்கு 29 ஆண்களுடைய கேள்வியை விட பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் ஜாஸ்தியா கொடுத்துக்கிறோமா? ஏன்னா நீங்களும் மாஷாலா போன் பண்ணலாம், கேட்கலாம், நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு வாய்ப்பு குறைவு, அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கலாமே அப்படி நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு வந்து நான் 29 இன்ஷாலா பதில் சொல்லிடுறேன். இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டேன். இம்மையிலே எல்லா வகையான ஹைராத்துகள், பரக்கத்துகள், ரிசுக்குகளை, சந்தோஷ நிம்மதிகள், ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுருக்கத்தில் நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.